வணக்கம் ஆயர் அவர்களே.
வணக்கம்.
இந்த கருத்தரங்கு பற்றி எங்களுக்கு முதல்ல சொல்லுங்களேன்.
அதாவது இந்த கருத்தரங்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் இப்பொழுது நடைபெறுகின்றது. எல்லா நாடுகளிலுமிருந்து ஒவ்வொரு ஆயர்கள் மன்றத்திலுமிருந்து ஒருவரை தெரிவு செய்து பிரதிநிதிகளாக இருப்பவர்களெல்லாம் இங்கு வரவழைத்து 9ஆம் தேதியிலிருந்து நீங்கள் கூறியது போல 13ஆம் தேதி வரையும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக நானும் எங்களுடைய இலங்கை ஆயர்கள் மன்றத்தின் சார்பாக இங்கு வரை தந்துள்ளேன். இதிலே நாங்கள் கடந்த 3 நாட்களாக பங்கு பற்றியதன் விளைவாக நான் கூறக்கூடிய என்னவென்றால், முதலிலே எங்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தை பற்றி அதிவேகமாக பரவி வரும் நவீன தொழில்நுட்பம், தொழில் இந்த சமூகத்துறவு பற்றிய தொழில்நுட்பம், அதை பற்றிய ஒரு 2 நாட்களாக நாங்கள் செலவழித்து இதை எங்களுக்கு அறிவூட்டினார்கள்.
திரிகோணமலை மட்டக்கிழப்பு அப்படின்னு சொல்லும்போது கடுமையான சண்டை முடிந்து ஓரளவு இப்பொழுது அமைதி நிலவுகின்றது. இந்த ஒரு சூழலில் புதிய சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நீங்கள் எப்படி நற்செய்தி அறிவிக்க திட்டமிடுறீங்க?
இந்த சமூக தொடர்பு சாதனங்களை பற்றி அவர் கூறியது விசேஷ விதமாக அந்த தொழில்நுட்பத்தை வெகுவாக அபிவிருத்தி செய்து கொண்டு போகும் உலகோடு சேர்ந்து நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை தான் அவர் வலியுறுத்தியுள்ளார்கள். எனவே அதற்குரிய ஆயத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும். விசேடமாக இது வருங்கால சந்ததியினரை பொறுத்ததாக இருக்கின்றது, சிறப்பாக இளைஞர்களை இலக்காக கொண்டதாக இருக்கின்றது. எனவேதான் இந்த இளம் சமுதாயத்தினரை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு மறைமாவட்டங்களிலேயும் நாங்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொடர்பு சாதனங்களை அவர்கள் பாண்டித்யம் பெற்றவர்களாகவும் அப்பொழுதுதான் அவர்கள் எங்களுடைய திருச்சபைக்கும் பயனுள்ளவர்களாக அவர்கள் ஆக்கலாம் என்ற ஒரு முதல் கட்டமாக எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சமத்துவ சாதனங்களை நாங்கள் பங்கு பற்றாதிருந்தால், நாங்களும் அதற்கு பொறுப்பாக இல்லாதிருந்தால், அது எங்களையே பிழையான தப்பான வழியில் எங்களையும் எங்களுடைய மக்களையும் அதுக்கு பொறுப்பாக உள்ளவர்களையும் திசை திருப்பக்கூடிய ஒரு வல்லமை இருக்கின்றது. ஆனபடியால் அதனுடைய சக்தியை நாங்கள் அறிந்து இன்று அதோடு கூட நாங்கள் இணைந்து அதை படிக்கவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் அதற்குரிய எதிர்காலத்தில் உள்ள சமூகத்தினருக்கு பயிற்சி கொடுக்கவும் அழைக்கின்றார்கள். அதுதான் இப்பொழுது எங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் அதை அறிகின்றோம், அதன் தேவை அறிகின்றோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் கூடுதலான ஆழமான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதில் ஈடுபட்டவர்கள் எங்களுக்கு பல தங்களுடைய அனுபவங்களையும் தந்திருக்கின்றார்கள். எப்படி நற்செய்தியை போதிக்கக்கூடிய சாதனங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதே நேரத்தில் அதை பாதகமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் அதை சரியான வழியிலே பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கருத்தை எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்.
ஆயர் அவர்களே, இன்று இலங்கையினுடைய வடப்பகுதியினுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தமிழ் ஊடகங்கள் நமது நெஞ்சை உருக்கக்கூடிய செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன. உங்களிடமிருந்து இன்றைய நிலைமை பற்றி அறிய விரும்புகின்றோம்.
உண்மை நிலவரம் மிகவும் மோசமாக வேதனைக்குரியதாக இருக்கின்றது. ஆனால் இதிலே யாரும் இதிலே தலையிட முடியாத ஒரு நிலையும் இருக்கின்றது. எங்களை பொறுத்தளவிலே அந்த நாட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது அதை பற்றி நாங்கள் விரிவாக பேசவோ, அதன் உண்மையை அறிந்து நாங்கள் பேசவோ, அல்லது இந்த ஊடக சுதந்திரம் என்று சொல்வார்கள் அதற்கோ அது பெரும் ஆபத்தான ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஆனபடியால் அதை பற்றி நான் சொல்லுவதென்று சொன்னால், நான் மாவட்டத்திலே, அதாவது திருவோணமலையிலே முக்கியமாக அங்கிருக்கும் வைத்தியசாலைதான் ஒரே ஒரு ஆகக்கூடிய தொலைவிலே உள்ள வைத்தியசாலை வன்னிக்கும் திருவோணமலைக்கும் இடையில். ஆனபடியாக இந்த ஐசிஆர்சி கப்பலில் இருந்து அவர்கள் காயமுற்றவர்களை கால் கை இல்லாமல் அங்குவினப்பட்டவர்களாக, அங்கு ஒரு விதமான வைத்திய உதவியும் இல்லாதவர்களாக ஒவ்வொரு முறையும் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை அந்த கப்பல் ஒரு நாள் வருவதும் அரை நாள் போவதும் அடுத்த நாள் வருவதுமாக மாதம் 12ஆம் தேதியில் இருந்து தொடங்கி வந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து வருவதாக நான் அறிகின்றேன். ஒவ்வொரு முறையும் 300-400 பேர்வளவில் கொண்டு வருவார்கள். பெண்கள், குழந்தைகள், ஆண்கள், வயது போனவர்கள், இளைஞர்கள் என்று சொல்லி பலவிதமான மக்களும் அங்கு வந்திருக்கின்றார்கள். ஒரு முறை நான் அவர்களை அங்கு சென்று சந்திக்கக்கூடிய இருந்தது இந்த வைத்தியசாலையிலே. அதை நான் விட்டு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இப்படி நேர்ந்திருந்திருந்தால், அநேக மக்களின் வரவிருக்கின்றார்களே, அவர்களுக்கு இந்த யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்தால் இன்னும் பலர் வந்து கொண்டே இருப்பார்கள் நான் யோசித்தேன். அதே போல இன்று 2000-க்கும் மேற்பட்ட மக்கள் திருவோணமலைக்கு வந்து வைத்தியசாலையில் உள்ளவர்களுடைய அர்ப்பணிப்பையும் பற்றி நான் பாராட்ட வேண்டும். இவர்களெல்லாம் வரவேற்று அவளுக்கு உடனடியான சிகிச்சை அளித்து ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். என்றால் வந்து வளர்க்கப்படும் நோயாளிகள் ஒரே வைத்தியசாலையில் வைத்திருக்க முடியாத இடமில்லை. அதன்படி அவர் உடனே அதற்குரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இப்படியான ஒரு நிலையில் தான் நாங்கள் கொண்டிருக்கணும். இவர்களை பார்க்க பார்வையிடுவதற்கு மக்கள் ஒருவரையும் விடுவதில்லை, அவளுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் இந்த வைத்தியசாலையிலேருந்து சற்று குணப்பட்டு சென்றாலும் வீடுகளுக்கு விடுவார்கள் இல்லை. அவள் சென்று வவுனியாவிற்கு சென்று வவுனியாவில் உள்ள அகதி முகாம் ஒன்றில்தான் அவள் இருக்க வேண்டிய கட்டத்துக்கு இருக்கின்றாள். அப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருக்கின்றது. பத்திரிகையாளர்களோ அல்லது சமூக தலைவர்களோ யாரோ அங்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டு வருகிறதான் நாங்கள் அறிகின்றோம். ஒரு சில ஆயர்கள் அங்கு சென்ற பொழுதும் அவளை அகதி முகாமிற்கு கூட அவள் உள்ளுக்கு சென்று சந்திக்க இடம் கொடுக்கவில்லை. அதே போல திருவண்ணாமலையிலும் இன்னும் மோசமாக இருக்கின்றது. இதனால் நான் அதுக்கு மிகுதியாக கூறக்கூடிய எதுவும் இல்லை. இது பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உரிய ஒரு இடைவெளியை இன்னும் விரிசலாக்குறது அல்லாது இனிமேலும் அவள் ஒன்றாக இருக்க முடியுமோ என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கின்றது. நாங்கள் இவர்களுக்காக செபிக்கின்றோம். இவருடைய எங்களை யுத்தத்தை நிறுத்தி வர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளோ மன்றாடினாலும் அது இறைவண்டிகளே தான் இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடி வருகின்றோம். அதே நேரத்தில் எங்களுக்கு ஆகக்கூடிய வேதனை என்றால் பல நாடுகள் பல சர்வதேச சமூகங்கள் கூட இந்த யுத்தத்திற்கு ஆதரவு அளித்து இந்த அழிவுகளுக்கெல்லாம் அவர்கள் அழிவுகளை கண்டும் காணாததும் போல பாரபட்சமாக இருப்பதை விட்டு நாங்கள் பெரும் அதிசயமும் கவலையும் அடைகின்றோம். எத்தனையோ நாடுகள் எத்தனையோ நிறுவனங்கள் இதற்கு யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் அது நிறுத்தப்படவில்லை. இதை கடைசியாக இந்த பயங்கரவாதிகளை என்று சொல்லி முத்திரகுத்தி இந்த பயங்கரவாதிகளை அழித்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவள் இதை எடுத்து முன்னெடுத்து செல்லும் பொழுது எல்லா நாடுமே அதற்கு ஆதரவளிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனபடியால் எப்படி இருந்தாலும் இவர்கள் மனித சமூகத்தை சேர்ந்தவர்கள். இராணுவமாக இருந்தாலும் சரி வேறு விடுதலை போராளிகளாக இருந்தாலும் சரி இன்னும் கூடுதலாக சிவில் சமூகத்தை சேர்ந்த அப்பாய் பொதுமக்கள் இதிலே சிக்கி அவர்கள் இதிலே பலிக்கலாக போவது அது எங்களுக்கு ஒருபோதும் ஏற்கக்கூடியதான ஒரு நிலை அல்ல. ஏற்க நாங்கள் எதிர்பார்த்திருந்த நிலை இந்தியாவினுடைய உதவி இருக்கும் நாங்கள் அண்டை நாடான இந்தியா. ஆனால் அவர்களும் இந்த யுத்தத்திற்கு ஆதரவு போல காண்பித்தார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கூடுதலாக இதை ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக ஒரு செயலாக அவர்கள் இப்பொழுது எல்லாவற்றிலும் அக்கறை காட்டி அந்த போருக்கு எதிர்ப்பு அலைகள் வளர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதன் மூலமாக ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு.
இப்போ இந்த ஒரு நிலையில நீங்க எதுவுமே எங்களால பேச முடியல, அகதிகள் முகாம்களுக்கு கூட ஆயர்கள் போக முடியல அப்படின்னு சொல்றீங்க, இது எப்படிதான் போய் முடியும்?
நாங்கள் எண்ணி பார்த்தபடி அரசாங்கமும் கூறியபடி இது இந்தா முடிகிறது அந்தா முடிகிறது அங்கே தெரிகிறது, நாங்கள் புகுந்து விட்டோம், கிளிநொச்சி பிடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லி பட்டாசு கொளுத்தி அங்கே எல்லாரும் கொண்டாடினார்கள், வெற்றி கொண்டாடினார்கள். அப்பொழுது நாங்கள் நினைத்தோம் இதுக்கு பிறகாவது அது ரெண்டு மாதத்துக்கு முன்னர் ஜனவரி மாதத்திலே எப்படியாவது நடந்து முடிந்து விட்டால் எங்களுக்கு இனியாவது நாங்கள் தீர்வை பற்றி அரசியல் தீர்வை பற்றி சிந்திக்கலாம் என்று பேசலாம் என்று பார்த்தோம். ஆனால் இன்னும் மோசமாக செல்கிறது அல்லாமல் இன்னும் அவளுக்கு எதிர்ப்பு கூடிக்கொண்டே வருகின்றது அல்லாமல் போர் மேலே தான் அங்கே இழப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனபடியால் இது எங்கே போய் முடியுமோ தெரியாது. ஆனால் நாங்கள் இதற்கு முகங்கொடுக்க வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கின்றது. விரும்பியோ விரும்பாமலோ இதற்கு நாங்கள் எதுபோல தான் மறுதளித்தாலும் கண்டனம் தெரிவித்தாலும் யாருக்கு எடுத்து கூறினாலும் அது ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆனபடியால் நாங்கள் ஏதோ ஒரு விதியின் விளைவாக எங்களுக்கு நேர்ந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். பொறுமையாக இறைவனின் நம்பிக்கை வைத்து நாங்கள் இது கூடிய சீக்கிரத்திலே அழிவுகள் குறைக்கப்பட வேண்டும், போர் நிறுத்தப்பட வேண்டும், அதற்கு பிறகு ஒரு சமாதான தீர்வு வர வேண்டும் என்ற எல்லா சமயங்களும் எல்லா சமூகங்களும் சகோதரத்துவத்தோடு வாழ சமத்துவத்தோடு வாழ எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். இறைவனை பார்த்து முன்னாடி கொண்டிருக்கின்றோம்.
ஆயர் அவர்களே, தமிழ் மக்கள் கடும் சித்திரவதைகளை எதிர்கொள்வதாக கேள்விப்படுகின்றோமே,
இது இன்றைய கட்டத்திலே எங்களுக்கு பல சட்டங்கள் இருக்கின்றன, அவசர கால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம் என்றெல்லாம் அளவுக்கு மிஞ்சிய அதிகாரமும் அவர்களுக்கு எந்த கொலைகளை செய்தாலோ அல்லது எந்த குற்ற செயல்களை புரிந்தாலும் இராணுவத்திற்கு ஒரு அதிகாரம் யாரும் கேட்க முடியாது. சர்வதேச ரீதியாகவோ அல்லது தேசிய ரீதியாகவோ நீதிமன்றங்களிலேயோ அவர்களை நிறுத்த முடியாத ஒரு அவ்வளவு சக்தியையும் வல்லமையையும் சுவாதீனத்தையும் கொடுத்திருக்கின்றது. அதன்படி அந்த சட்டங்கள் இருக்கும் அளவிற்கும் இப்படியான செயலிலே அவள் உறங்குவது ஆச்சரியமில்லை.
ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலிக்கு வருகை தந்து இலங்கையினுடைய நிலைமையை எங்களுக்கு விளக்கினீர்கள். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். பேட்டிக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம்.